நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஃபியூரியஸ் ஃபிக்ஷன் என்ற சிறுகதை அமைப்பில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளில் ஒன்று. இந்த சிறுகதையின் தலைப்பு டிக்கெட் 500. இதனை எழுதியவர் விக்டோரியா மாநிலத்தைச் சேர்ந்த ஜே ஃபாரஸ்ட். கதையின் தமிழாக்கம். நீங்கள் தெருவில் என்னை கடந்திருக்கலாம். நான் பெயரில்லா மற்றொரு முகம், அவ்வளவுதான். உங்களுக்கு என்னை தெரியாது. உண்மை என்னவென்றால் எனக்கும் உங்களை தெரியாது. உங்களுக்கு நான் ஒரு அந்நியன். ஆனால் நான் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன். நீங்கள் அறியாமல் என்னை உள்ளே அனுமதித்த பிறகு நான் என் மனதில் உங்களை பற்றிய ஒரு படத்தை வரைகிறேன். உங்கள் வாழ்க்கை என்னும் ஆடையை ஒவ்வொரு நூல் நூலாக ஆராயும் அறிஞன் நான். உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழியும் துணிக்கூடை மற்றும் ஆடை பையை பிரித்து ஒழுங்குபடுத்த என் பார்வையில் விட்டுவிட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை என்னும் நாடகத்தில் நீங்கள் நடித்த மற்றும் நடிக்கும் ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் ஏற்ற உடையை சுத்தம் செய்து புதுப்பிக்கிறது என் வேலை. நான் உங்கள் வாழ்க்கையின் பராமரிப்பு குழுவின் பிரதான பங்குதாரர். சாதாரணமான தருணம் முதல் உங்கள் வாழ்க்கையையே வரையறைக்கும் தருணங்கள் வரை. சரி, வேலையில் இறங்க வேண்டிய நேரம். துணியின் சாயம் இவ்வளவு பிரகாசமாகவா உடுத்துவீர்கள்? அவற்றின் சாத்தியங்கள் முடிவற்றவை. அவற்றை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? சூரியன் எழுவதற்கு முன் எழுந்து சௌகரிய வரம்புகளை தகர்க்கும் அதிகாலை நடைபயிற்சிக்கா, அல்லது ஆத்மாவை பூரணப்படுத்தும் யோகா செய்து ஒவ்வொரு ஆசனத்தை செய்யும் பொழுதும் உங்கள் மனதில் எழக்கூடிய பேரமைதிக்கா? உங்கள் ஒழுக்கத்தையும் உங்கள் உடல் மீதான கவனத்தையும் நான் பாராட்டுகிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறும் பச்சை மற்றும் வெள்ளை கோடுகள், பெரிய மற்றும் சிறிய கோடுகள். கால்பந்து விளையாட்டு கடந்த வாரம் இருந்தது. அவர்கள் கோப்பையை தோற்றார்கள். சிறிய கோடுகள் சோகமாக இருந்திருக்க வேண்டும். பெரிய கோடுகள் அரங்கத்தின் பின்னால் உள்ள உணவகத்திற்கு சென்று ஹாம்பர்கர் மற்றும் மில்க் ஷேக் கொண்டு தங்கள் மனதை தேற்றியிருக்க வேண்டும். சாக்லேட் கரை அவை வெற்றி பெற்றதாக பிரகடனம் செய்கிறதே. பிராடா நிறுவனத்தின் லோகோ எல்லா டார்கெட் பேண்ட்களிலும் உள்ளது. அனைத்தும் ஒத்த நேர்த்தியான கருப்பு நிறமுடைய சூட் பேண்ட்டுகள். பிராடா சிறந்த நெருக்கமான தையல் அமைப்பை கொண்டது. இந்த பேண்ட்டுகளை மேலும் ஆய்வு செய்த பிறகு தெரிகிறது இவை மலிவானதுதான் என்று. வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு சித்தரித்த பிம்பம். மிக நெருக்கமானவர்களுக்கே உண்மை முகம். பிம்பம் கொண்டு பெரிய கதவுகளை திறக்கிறீர்கள். ஆனால் உங்கள் திறமையை கொண்டே அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். உங்கள் அணுகுமுறையை நான் மிகவும் விரும்புகிறேன். உங்கள் திருமண உடை மிக மிக நேர்த்தியானது. அவர்கள் உங்களை பார்த்தபொழுது ஸ்தம்பித்து போயிருக்க வேண்டும். ஒரு நிமிடம் நேரம் நின்றிருக்க வேண்டும். அவர் உங்களை பார்த்தபோது கண் இமைக்க மறந்திருக்க வேண்டும். உங்கள் திருமண உடையில் ஒரு சிக்கல் கூட கலை வேலைப்பாடு. நீங்கள் இடைக்கழியில் நடந்து வருகையில் நிச்சயம் ஒரு விண்மீன் விழுந்திருக்கும். உங்கள் மாப்பிள்ளை உங்களுக்காக மணமேடையில் காத்திருக்கும் போது அவர் இதயம் பல மடங்கு வேகமாக துடித்திருக்கும். அவர் அழகானவரா? உங்கள் அவர் நிச்சயம் இருப்பார். ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் ஒன்றில் கணவன் மனைவியாக உருமாறி நீடித்த அன்போடு இன்புற்று வாழ்வதாக நான் சிந்திக்கிறேன். அந்நியர்களின் மகிழ்ச்சியான திருமண எண்ணம் என் கன்னம் சிவந்த முகத்தில் ஒரு புன்னகையை பரவச் செய்கிறது. அத்துடன் ஜிம் கிட், ரக்பி சட்டை, அலுவலக பேண்ட், திருமண உடை கொண்ட டிக்கெட் 500 என்ற சலவை துணிக்கூடையை முடித்துவிட்டேன். திரும்பப்பெறும் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல். செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நிச்சயம் நான் திரைக்கு பின்னால் இருப்பேன். நீங்கள் யார் என்று தெரியாமல் இருக்க விரும்புகிறேன். முகம் தெரியாத உங்கள் வாழ்க்கையின் கதைகளை முகம் தெரியாமல் நான் ரசிக்கிறேன். நீங்கள் எனக்கு வழங்கும் பொருட்களை கொண்டு உங்கள் வாழ்வில் அது நிகழ்த்தும் ஆச்சரியங்களை அறிய ஆவலுடன் காத்திருக்கிறேன். விக்டோரியா மாநிலத்தை சேர்ந்த ஜே ஃபாரஸ்ட் என்பவரின் இந்த கதை முதல் நபர் விவரிக்கும் பாணியில் அமைந்துள்ளது. முகம் தெரியாத, தெரிந்து கொள்ள அவசியமில்லாத, அன்றாட பணியை செய்பவர்களின் பிரதிநிதி இந்த கதையில் வரும் நம் கதை சொல்லி. இந்த கதை ஆர்வத்தை தன் மையமாக கொண்டுள்ளது. வாசிக்கும்போது முதலில் உத்தேசமாக கூட எடுக்க எதுவும் இல்லாமல் கதையின் நிறைவில் ஒரு உலர் சலவை கடையில் பணிபுரிபவரின் மனக்குரல் மைண்ட் வாய்ஸ் என்று புரிய வரும்போது நான் உங்கள் வாழ்க்கையில் பராமரிப்பு குழுவின் ஒரு பிரதான பங்குதாரர் என்ற வரிகளை ரசிக்காமல் இருக்க முடியாது. இந்த உலர் சலவை பணியாளர் செய்வது நாம் அனைவரும் ஏதோ ஒரு தருணத்தில் விளையாட்டாக செய்வதுதான். விரைவான அவதானிப்புகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு முழு கதையையும் உருவாக்கும் விளையாட்டு. நம் வாழ்வில் இந்த திரைக்கு பின்னால் இருக்கும் வீரர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் நாம் பெறும் நம் வாழ்க்கையை பற்றிய துல்லியமான மற்றும் ஆழமான புரிதலை இக்கதை ஜனரஞ்சகமாக காட்டுகிறது. அது மட்டும் அல்லாமல் நிதர்சனமாக பார்த்தால் இந்த முகம் தெரியாத வீரர்கள்தான் நிஜமான கதாநாயகர்கள் என்பது புரிய வருகிறது. நம் வாழ்வில் ஒரு அங்கமாக இருந்து நம் தினசரி செயல்பாட்டில் பெரும்பங்கு வகிக்கும் அந்த சாமானியனின் பார்வையில் நம் வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யம் பெறுகிறது என்பதை சுவைபட சொல்வதுதான் இந்த கதை. அவர்கள் இந்த கதையில் வருவது போல உலர் சலவை கடையில் பணிபுரியலாம், அல்லது அன்றாடம் நாம் பயன்படுத்தும் பேருந்தையோ ரயிலையோ ஓட்டும் அந்த முகம் தெரியாத மனிதராக இருக்கலாம், நம் வீடுகளில் குழாயை திறந்தவுடன் தண்ணீர் வருவதற்கு காரணமாக இருக்கும் நகர சபை ஊழியராக இருக்கலாம், அங்காடியில் நாம் நம் தேவைக்கு பொருள் வாங்கிய பின் அந்த அலமாரிகளை மீண்டும் அடுக்கி வைக்கும் ஊழியராக இருக்கலாம், உலகம் இதற்கு முன் கண்டறியாத தீநுண்மி கிருமியிடம் இருந்து மனித குலத்தை காப்பாற்ற மருந்து கண்டுபிடித்த அந்த மருத்துவராக இருக்கலாம், சலவைக்கு போட்டிருக்கும் துணியை திரும்பப் பெறும் அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் திரைக்கு பின்னால் நிற்கும் நம் கதை சொல்லியைப் போலவே இன்று முகத்திரைக்கு பின்னால் நமக்கு தெரியாமல் நம்மையும் தெரியாமல் பல நாயகர்கள் நம் ஆரோக்கியத்திற்காக பாடுபட்டு நம் உடல் நலத்திற்காக உழைத்து கொண்டிருக்கும் அந்த மெய் வீரர்களாக இருக்கலாம். நவீன தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஆளுமையாக திகழ்பவர் எழுத்தாளர் கந்தர்வன். இவர் மனித உணர்வுகளை ஆழத்தில் சென்று மிக உருக்கமாக பதிவு செய்பவர். மைதானத்து மரங்கள் எனும் இவரது சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தனால் இலக்கிய சிந்தனை விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டது. தமிழ்நாடு கல்வி திட்டத்தில் 12 வகுப்பு தமிழ் துணைப்பாட நூலில் பாடமாக இடமும் பெற்றது. இவரது தான் என்ற சிறுகதையில் வரும் கதாநாயகன் முன்பின் அறிமுகமில்லாத ஒரு நபருக்கு உதவுவதை எப்படி பார்க்கிறார், அவரது மனநிலை எப்படி மாறுகிறது என்பதை மிக இயல்பாக யதார்த்தமாக எழுதியிருப்பார் எழுத்தாளர் கந்தர்வன். கதையில் தனக்கு சற்றும் அறிமுகமில்லாத ஒரு நபர் காயம்பட்டு ரத்தம் கொட்ட விழுவதை பார்க்கிறார் கதாநாயகன். உடனடியாக அவரை ஒரு மருத்துவமனைக்கு தன் சொந்த பணம் கொடுத்து ஒரு மகிழ் ஊர்ந்தில் ஏற்றி மருத்துவமனையில் அனுமதிக்க தன் அலுவலகத்திலிருந்து தனக்கு வந்த வருங்கால வைப்பு நிதி ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்தை கொடுத்து இக்கட்டான சூழலில் இருந்து அவரை காப்பாற்ற ரத்தமும் கொடுத்து காப்பாற்றுகிறார் கதாநாயகன். மருத்துவமனைக்கு வெளியில் இருக்கும் பழச்சாறு கடையில் வந்து நிற்கும்போது மனதிற்குள் ஒரு விதமான பெருமித உணர்வு. ஆம், நான் ஒரு சக மனிதனுக்கு எந்த ஒரு பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் இன்று ஒரு உதவி செய்துள்ளேன். அவரை அறியாமல் அவருக்குள் ஒரு முழுமை உணர்வு. தான் ஒரு நல்லவன், தான் ஒரு உதவியாளன், தான் ஒரு உண்மையான தோழர். மெல்ல மெல்ல தான் என்ற எண்ணம் மேலெழுகிறது. மன நிறைவில் நிற்கிறார். நள்ளிரவாய் இருப்பதால் கடைகள் அனைத்து மூடப்பட்டிருக்கிறது. பழச்சாறு கடைக்கு அருகில் சாலை ஓரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு கடைக்காரரை எழுப்பி தனக்கு ஒரு பழச்சாறு போட்டு தரும்படி கேட்க அவர் எழுந்து வந்து 5-6 சாத்துக்குடிகளை அறுத்து இவருக்கு பழச்சாறு போட்டு தருகிறார். அதற்கான பணத்தை தரும் நேரத்தில் கையில் ரத்தம் கொடுத்ததற்கான அடையாளத்தை பார்க்கிறார் கடைக்காரர். பிளாஸ்திரியை பார்த்துவிட்டு, ரத்தம் கொடுத்தியா சார்? ரத்தம் கொடுத்தவங்ககிட்ட நான் காசு வாங்குறதில்ல சார் என்று சொல்லிவிட்டு விரித்து வைத்திருந்த பிளாஸ்டிக் கவரின் மேல் கட்டியிருந்த வேட்டியை அவிழ்த்து போர்த்தி கொண்டு மீண்டும் படுத்து விட்டார் கடைக்காரர். முகம் தெரியாத, அடையாளம் தெரியாத, பெயர் தெரியாத மனிதர்கள் எப்போதும் நெருக்கடி நேரங்களில் உதவிக்கு வந்தேதான் இருக்கிறார்கள். நண்பர்களே, பெயர் தெரியாமல் போனால் என்ன, அவன் பெயர் அறமாக இருக்கும் என்று கதை முடிகிறது.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.